மன்யசே எதி தத் சக்யம் மயா திரக்தமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்சய ஆத்மானமவ்யயம். மன்யசே எதி தத் சக்யம், அது என்னால பார்க்க முடியும்னு தாங்கள் கருதினீளையானால் காட்டட்டும். இது நான் பிரஸ் பண்றேன், ஹிம்சப்படுத்துறேன் நினைக்கப்படாது. மன்யதே எதி தச்சக்கியம் மயாத்ரக்தம் இதி பிரபோ, என்னால பார்க்க முடியும் என்றதான எண்ணம் தங்களுக்கு இருக்குமேயானால் யோகேஸ்வரா உன்னால பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்றதுன்னு முதல்ல மரியாதையை கேட்கணும். இல்லைன்னா எனக்குதான் பார்க்கணும்னு தீவிரமான ஆசை இருக்க, அதனால உன்னால பார்க்க முடியாது அப்படின்ட்டாருன்னா என்ன பண்றது? யோகேஸ்வர ததோ மேத்வம், நீங்க யோகேஸ்வரன், யோகங்களுக்கு ஈஸ்வரன், யோகிகளுக்கு ஈஸ்வரன். ஆகையால் எது நடக்காதோ அதையும் நடக்கும்படி பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. கர்த்தும் அகர்த்தும் அந்நதா கர்த்தும் சாமர்த்தியம் உங்களிடத்துல இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் குருவை ஸ்தோத்திரம் பண்ணும்படி சொல்றார். பண்ண சந்தர்ப்பத்தில் இந்த சூரியன் ஒருத்தர் இருக்கார், குரு இருக்கார், இவர் ரெண்டு பேர்ல யார் வசத்தின்னார்? சாதாரணமா சூரியன் தான் வசத்தியும்போம். ஏன்னா அந்த குருவே சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது சயஸ்தாயம் பொருடே எச்சாதா வாதித்யே ச ஏகா அப்படித்தானே தினந்தோறும் சொல்றார். அந்த குருவே போற்றக்கூடியதான சூரியனானவர் குருவோட வசத்தின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? இல்ல இல்ல, சூரியனோட குரு வசத்திங்கிறது இப்படி இடக்க பேசுறது தானே கவி சுவாவம், நேரம் பேசப்படாது. அது இப்படி என்னையான் அதற்கு ஒரு காரணம் சொல்றார். நிஜமாக ஒரு தாமரையா இருக்குமையானால் அந்த தாமரையானது மொட்டா இருக்கும் பொழுது சூரியன் உதிச்சு அந்த மொட்டை மலரும்படி படுவார். இதான் சூரியனால முடியும். சிமெண்ட்னால தாமரைய மொட்டா ஒருத்தர் தயார் பண்ணி வச்சிருக்கார் வெளியில. அந்த சூரியன் தினந்தோறும் அதுக்கு மேல மலர்றதுக்கு விழருது சூரிய கிரணங்கள், மலரும்படி பண்ணுவாரா சூரியன்? ஆனா அதை விட கடினமா இருக்கக்கூடியதான சிஷ்ய இதயத்தை மலம்படி குரு பாஸ்கர் பண்ற ஆரோக்கியம் யார் வசத்தினர்? புஸ்தகத்துல நன்னா இருக்குதான், அப்படிப்பட்ட குரு இல்லைன்னா விவகாரம் என்னன்னு. அது மாதிரி நீங்க யோகீஸ்வரர், எதையும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு உங்களுக்கு. எனக்கு பார்க்க திறமை இல்லேன்னு சொல்லாதையும், திறமை இல்லைன்னாலும் திறமைய கொடுத்து எனக்கு காட்டும். யோகேஸ்வர ததோ மேத்வம், அதனாலதான் யோகேஸ்வர ததோ மேத்வம் தர்சய ஆத்மானம் அவ்வயம். உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய ஸ்வரூபத்தை, அவ்வயமான ஸ்வரூபத்தை, அழியாததான ஸ்வரூபத்தை தர்சய காட்டுங்கோ. முதல்ல இல்ல மன்னிதே எடித்த சக்கியம் முடியுமையானால் இப்ப என்ன நீங்க யோகேஸ்வரர் அதெல்லாம் காட்டிடுங்கோ. எப்படி நம்ம பேசணும் பெரியவர்கள்ட்ட? நம்ம எப்படி பேசணும்? மரியாதையாகவும் இருக்கணும், நம்ம காரியம் சாதிச்சுக்கிறா போல இருக்கணும். ஒரு மனுஷன் இது நல்லா தெரியணும். பகவத்கீதை வாசிக்கும் பொழுது யாரோட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நம்ம காரியத்தை அவா வழியாக வரவழைத்துக் கொள்ளணும் அது தெரியணும் மனுஷனுக்கு.
தமிழ்ல நெக்கிய நெட்டிக்கிழமை திறப்பேன், திறந்துவோம். எனக்கு சக்தி இருந்தா தராசல் அப்படின்னு
சொல்லப்பே மன்னியதே சிந்தையதே எதி மயா அர்ஜுனேனா, என்னால் இந்த அர்ஜுனனால பார்க்க முடியும்னு தாங்கள் கருதினீரையானால் தத்தக்கியம் திரட்டும். அர்ஜுனேன தத்தக்கியம் திரட்டும், அர்ஜுனனால் இதை பார்க்க முடியும் என்ன ஒரு நிலை இருக்குமையானால் நினைப்பேடையானால் பிரபோ, எல்லாவற்றையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு, அதனால பிரபோன்னு கூப்பிடுறார். ஹே பிரபோன்னு என்ன அர்த்தம்? சாமர்த்தியம் இல்லாதவர்களுக்கு கூட சாமர்த்தியத்தை கொடுக்கிறவர். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார பிரவேச பிரசாசனாதிகளில பிரபுவா இருக்கிறவர். உலகத்தை படைக்கலாம், உலகத்தை காப்பாற்றலாம், உலகத்துக்குள்ள அழிக்கலாம், படைத்த உலகத்துக்குள்ள தான் கூறலாம், கூந்து கொண்டு அந்தர்யாமியாக எல்லாத்தையும் சாசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான தாங்கள் இருக்கலே. ஹே பிரபு யோகேஸ்வரா, அதான் எனக்கு இதுதான் சார் அலாட்டன் பண்ண முடியும், அதை விட ஒண்ணும் தெரியாது எனக்கு அப்படிங்கிறடா. அதனாலதான் யோகேஸ்வரா சுவாமின்னு, யோகேஸ்வரா யோகினோ யோகா யோகினஹா யோகா, யோகம்னு சொன்னா யோகத்தை அடைந்தவர், யோகத்தை அறிந்தவர்னு அர்த்தம். தேஷாம் ஈஸ்வரா, அதனால யோகேஸ்வரான்னு என்ன அர்த்தம்? யோகத்தை யார் அனுஷ்டானம் பண்றாளோ, சித்தி பெற்றிருக்காளோ, அவளோட விட உயர்ந்தவர் யோகேஸ்வரா. ஹே யோகேஸ்வரா, யஸ்மாத் அகம் அதீவ அர்த்தி. பார்க்கணும், சிஷ்யனிடத்துல அறியக்கூடியதான அவா இருந்தால் குரு சொல்லணும். குரு அவர்கிட்ட இந்த காசையோ வேற ஏதாவது எதையும் எதிர்பார்க்க கூடாது. பரிபூர்ணோகி நாம குரு பவத், நீ இதென்ன எனக்கு கொடுக்கறது, எனக்கு பரிபூர்ணமா இருக்கு நான் கொடுக்கறேங்கிற ஒரு குரு. அவர் எல்லாவற்றையும் சிஷ்யாளுக்கு சாதம் போட்டு அவளுக்கு வசதி பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கறதுதான் நம்ம ஊர்ல குருவுக்கு லட்சணம். அதே போல சிஷ்யன் காயேன மனசாவாச்சா சர்வமும் குருவுக்கு அர்ப்பணம் பண்றதுக்காக இருக்கிறவன். ரெண்டு பேரும் கொடுக்கறதுல இருக்காள், வாங்கிறதுல இல்ல. அப்படி நானும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால சிஷ்யனிடத்துல இருக்க வேண்டியதான குணம் என்ன? சுஷ்ரூஷா, மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் கேட்கணும். இந்த தத்துவமானது சாதாரணமா சொல்ல முடியாது எல்லாரையும். அது உள்ளூர் ஆத்மானுபவத்துல இருக்கேதான் சொல்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் அனுஜானஹா ஸ்ருதிகள்லாம் இந்த பதம் போடுறது. அனுஜானஹான் என்ன? அனுபவித்து அதை ஓரளவுக்கு எடுத்து சொல்லக்கூடியதான யோக்கியத்தை உள்ளவன். நிறைய பேர் அனுபவிக்கலாம், ஸ்ரோத்ரியனா இருக்கலாம், பிரம்மனிஷ்டனா இருக்கலாம், போராது. ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும், பிரம்மனிஷ்டனு போய் நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதை நாம் அறிந்து கொண்டு இப்பிறவியில நாம் கடை தேரணமே ஆனால் அவர் ஸ்ரோத்ரியராகவும் இருக்கணும், அதை எடுத்து சொல்லக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட வாழா இருக்கேள். ஆனால் எனக்கு சொல்லுங்கோம் ததா தஸ்மாத் மே எனக்கு மதர்த்தம் தர்சய ஸ்வம் ஆத்மானம் அவ்வயம். உங்களுடைய சொரூபத்தை காட்டுங்க. மன்யதே எதி தத் சக்யம் மயா திரஷ்டும் இது பிரபோ யோகேஸ்வர ததோ மே ஸ்வம் தர்சய ஆத்மானம் அவ்வயம். அப்படின்னு நாலு ஸ்லோகங்கள் அர்ஜுனுடைய கேள்வி. நாலு ஸ்லோகங்களுக்கு நாலு தரம் பாருங்கிற, ஒரு தரம் பாருன்னு சொன்ன போறாதோ, அடுத்த நாலு ஸ்லோகத்திலையும் பாரு 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 பாருங்கிற பாருங்க. பத்தியமே பத்தரூபாணி சததோதசிரத நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாசிரிதா. இங்க முதல்ல பத்தியம் இருக்க, அடுத்த ஸ்லோகத்துல பத்திய ஆதித்யான் வசூன் ருத்ர அஸ்வினோ மருதத்ததா பகூனி அதிருஷ்ட பூர்வாணி பத்திய அச்சரியான். ஒரு தரம் பத்திய போட்ட போறது சார், மறுபடியும் பத்திய, இன்னொரு தரம் பத்திய. அடுத்த ஸ்லோகத்துல இஹ இவஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் பத்திய அத்யதராஜரம் மம தேகே குடா கேத யச்சான் யத் திரட்டும் இச்சதி. அந்த ஸ்லோகத்திலையும் பத்திய இருக்கு. நதுமாம் சக்கியதே திரட்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷு பத்தியமே யோக வைத்தர். ஒரு தரம் காட்டும் கோப்பு சொன்னார். நாலு ஸ்லோகத்திலையும் பாரு, இத பாருன்னு கேட்டதுனால்தான் அர்ஜுனன் முதலேயே சந்தேகப்பட்டான். அவர் என்ன சொன்னார்? ரெண்டு சைன்யத்துக்கு நடுவுலையும் தேர வைனர். அப்படிதானே அர்ஜுனன் சொன்னான். ஏண்டன்னர், நான் அவளை தான் பார்க்கணும், கைர்மயம் யாரோட சண்டை போடணும் அப்படின்னு நான் பார்த்துக்கணும். ரெண்டு தேருக்கு நடுவில், ரெண்டு சைன்யத்துக்கு நடுவில் நிறுத்துதான் இவர் நிறுத்தி விட்டு நான் பண்ணேன். அவ்வளவுதான், சும்மா இருக்க முடியுதானே பாத்தியா அப்படின்னர். அன்னைக்கு ஏற்பட்டது மோகம் அவனுக்கு. அதே போல இங்க திரும்பியும் நான் பார்க்கணும், நான் திரும்பியும் பார்த்தியான்னு சொன்னார். இதை பார்த்த பிறகு ஐயா போறோம் விட்டுருங்க, என்ன போக மாட்டேங்கிற சொரூபம் இது என்னடா? முன்னாலையும் பின்னாலையும் மேலையும் கீழையும் கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் அதே சொரூபம். எப்படி இருக்கு ஒரு மனுஷன்? இது சம்திங் ஆயிடுதா கண்ணுக்கு, இல்லை நம்ம தான் பைத்தியம் பிடிச்சு போயிடுதா? எப்ப பார்த்தாலும் அதே சொரூபம் சுவாமி. நான் வாழ்க்கையில் வேற என்ன பண்றது? என்ன எங்க பார்த்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் கண்ணை மூடிட்டாலும் கண்ணை திறந்தாலும் அதுக்காக வேற ஒண்ணும் பண்ண முடியல, அதே சொரூபம் தெரியாது. அதுவாது சாந்தமா இருக்க பீபத்தமா இருக்கு. அதுல மனுஷியெல்லாம் கடிச்சு கொதறி ஏதோ பாதி சாப்பிட்டு பாதி விட்டு, சில பேர் சாப்பிடுறது பார்த்தாலே ஒரு மாசம் நமக்கு சாப்பிட பிடிக்காது, அப்படி சாப்பிடுவாங்க விவகாரம் முழுக்க. அது மாதிரி உங்களுடைய சொரூபம் நல்லவே இல்லை, கொஞ்சம் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அதை வித்ரா பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துருக்காரு. அதனால பகவானை எதையும் நீங்க கேட்காதீங்க, நீங்க விரும்பணும் உங்க கர்மாவை பண்ணுங்க, உங்களுக்கு எப்ப எது நல்லதோ அப்ப அது பண்ணுவார். அவர்கிட்ட போய் இதை கேளு இதை கொடுன்னு, இது நல்லதுன்னு நீங்க யாரு கருதுறது? அவருக்கு தெரியும். அவர் எப்ப உங்களை பார்த்தாரோ அவரை அறியணும் அவரை துதிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுது உங்களுக்கு வந்தாச்சோ, இனிமேல அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார் உங்களுக்கு முக்தி கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணார். அங்கே நம்ம காரியத்தை நம்ம பண்ணிட்டே இருக்க வேண்டியது, அதான் இங்கே பரம தாத்பரியம். இப்படி அது பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஸ்வரூபத்தை, திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை காட்ட போற. அந்த திவ்யமான ஸ்வரூபத்தை அர்ஜுனன் இல்லாமல் அங்கே சஞ்சயரும் அதை சொன்னதான திருதராஷ்டிரருடைய மனசுலையும் மேல ஆகாசத்துல தேவதைகளும் யக்ஷ கிண்ணற கந்தர்வாலும் எல்லோரும் பார்க்க போறார். பகவான் சொல்ற, நீ பார்த்தா போல யாரும் பார்க்கலைங்கிற, எங்க தொட்டாலும் விரோத சர்வாக்கம். இத்தனையும் பார்த்தாருன்னு சொல்லியிருக்கு, அவள்லாம் பார்க்கறான். பகவான் சொல்றார், நீ பார்த்தா போல பார்க்கலைன்னு. அப்படின்னா அவன் மியூசியத்திலயும் எக்ஸிபிஷன்லயும் பார்த்தா போல பார்த்தா,
அவன்
மியூசியத்திலயும் எக்ஸிபிஷன்லயும் பொம்மை பார்க்கற போல பார்த்தா, நீ ஒருத்தன் தான் பக்தியோட பார்த்த. அதனால பக்தியோட பார்த்ததான ஸ்வரூபம் வேறு, ஆச்சரியத்தோட பார்க்கிற ஸ்வரூபம் வேறு. இங்கிருந்து காசிக்கு நடந்து போய் கங்கையில ஸ்நானம் பண்ணி விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்ணி பக்தியோட இருக்கிறவ அவ காசிக்கு போறது வசதியா? டெய்லி கார்டு, ரயில்வே கார்டு போயிட்டு போயிட்டு வர்றார் வாரணாசிக்கு, அது வசதியான. அது மாதிரி தான் ஸ்வரூபம் இது, அந்த பக்தியோட இருக்கிற ஸ்வரூபம் இது அப்படின்னு அர்ஜுன போட்ட போறார். இப்படி அழகான ஸ்வரூபம் மேல வருது.